الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون.
கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை அன்பை நினைவு கூர்ந்தவனாக இந்த நிகழ்ச்சியை, இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இந்த உரையின் தொடக்கத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நல்ல துஆக்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல இல்மையும் ஈமானையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஆக்கி அருள்வானாக. கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களின்படி செயல்பட்டு அவற்றை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கமாக இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்பு அம்சமே என்னவென்றால், வாழ்க்கையின் எந்த விஷயமானாலும் சரி, வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு அம்சமானாலும் சரி, அது மிக தெளிவாக, மிக விரிவாக, ஆழமாக, அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை, தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு இது குறித்து வழிகாட்டுதல் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவன் பிறரிடம் தேவையாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நம்மை விட்டு வைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகத் ஃபஸ்ஸல லகும் ஃபில் கிதாப் وَأَنزَلْنَا عَلَيْكَ الْكِتَابَ تِبْيَانًا لِكُلِّ شَيْءٍ. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலே உங்களுக்கு அனைத்தையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த வேதத்தை எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக விவரிக்கக்கூடிய ஒரு வேதமாக ஆக்கி அருளி இருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் அப்படித்தான். முஸ்லிம்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது அவர்களுடைய இறை நம்பிக்கையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு வாழ்க்கை. மாற்றார்களை பொறுத்தவரை வேண்டுமானால் அது ஒரு சடங்காக இருக்கலாம், சம்பிரதாயமாக இருக்கலாம், வாழ்க்கையின் ஒரு தேவையாக மட்டும் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய திருக்கலிமாவை மொழிந்து ஷஹாதாவை ஏற்று மறுமையை நம்பி வாழக்கூடிய முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய இல்லற வாழ்க்கை அவனுடைய ஈமானிய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகிறது. இல்லற வாழ்க்கை இல்லாமல் ஈமானை பாதுகாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இல்லற வாழ்க்கை இல்லாமல் இறைவனுக்கு விசுவாசமாக நீ இருக்க முடியாது, இறைவனை திருப்திப்படுத்த நாடக்கூடிய நீ இல்லற வாழ்க்கையோடு தான் வாழ வேண்டும். இல்லற வாழ்க்கையில் இருப்பவருக்குத்தான் இறை நம்பிக்கையின் உயர்ந்த தகுதி கிடைக்கும் என்ற உறுதியான ஒரு கட்டளையை கொடுக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அன்பிற்குரியவர்களே, பிற மதத்தை பொறுத்தவர்களை வேண்டுமானால் துறவரம், குடும்ப வாழ்க்கை இன்மை, குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருப்பது, அதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்வது அவர்களின், அவர்களுடைய கடவுளின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடியதாக அவர்களுடைய நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் உண்மையான அல்லாஹுவை படைத்த இறைவனை, பிரபஞ்சத்தில் அந்த இரட்சகனை நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம், அவனுக்கு சொல்லப்படுகிறது
وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا.
முஸ்லிமே மூமினே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை உணர வேண்டுமா? திருமணம் செய்து வா.
எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. சூரா ரூமுடைய 30வது வசனம் படித்து பாருங்க.
وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. மனிதனே, அல்லாஹ்வின் அத்தாட்சியை படைத்த இறைவனின் அத்தாட்சியை, எந்த ரப்புக்கு நீ சுஜூது செய்கிறாயோ அந்த ரப்புடைய அத்தாட்சியை நீ உணர வேண்டுமா? திருமணம் செய்து பார். உனக்கு உன் மனைவியை படைத்திருப்பது உன்னுடைய ரப்புடைய அத்தாட்சிகளிலே ஒன்று.
எப்படிப்பட்ட வசனம் கண்ணியத்திற்குரியவர்கள். ஆண்களாகிய நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும்.
தன்னுடைய மனைவியை அல்லாஹ் எனக்கு கொடுத்த அவனுடைய அத்தாட்சி என்று உணர்ந்து உணர்கிறோமா? ஈமானுடைய அருக்கொடை என்று உணர்கிறோமா?
இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா?
குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. உமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா. ஏன்? லிதக்குனு இலைஹா. நீ திருமணம் முடித்தால்தான், நீ திருமணம் முடித்தால்தான் மன அமைதியாக வாழ முடியும். தொழுதால் மட்டும் மன அமைதியாக வாழ முடியாது, மஸ்ஜிதில் இருந்தால் மட்டும் மன அமைதியாக வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். திருமணத்தோடு நீ அல்லாஹுவை வணங்கு, உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம்.
அல்லாஹ் சொல்கிறான்,
எப்படி தொழுகையை அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறானோ, நோன்பை ஜகாத்தை ஹஜ்ஜை அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறானோ, ஃபன்கிஹு மா ஃபாலக்கும் மினன் நிசா மஸ்னா வஸுலாஸ வர்ருபா. நீங்கள் திருமணம் முடித்து தான் வாழ வேண்டும். இரண்டு திருமணங்கள் செய்யுங்கள், மூன்று திருமணங்கள் செய்யுங்கள், நான்கு செய்யுங்கள். முடியவில்லை என்றால் ஒன்றையாவது கட்டாயமாக செய்யுங்கள்.
எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள்.
இது நமக்கு கொடுக்கப்பட்ட விருப்பம் அல்ல. விரும்பினால் திருமணம் முடிக்கலாம், விரும்பவில்லை என்றால் அப்படியே சன்னியாசியாக இருக்கலாம் என்று முடித்து ஆக வேண்டும். இரண்டை முடி, மூன்றை முடி, நான்கை முடி. முடியவில்லையா, வசதி இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, அல்லது உடத்தில் உடல் வலிமை இல்லையா, குறைந்தபட்சம் ஒன்றையாவது நீ திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு சுதந்திரமான பெண்ணை மனம் முடிப்பதற்கு உனக்கு வசதி இல்லை என்றால் ஒரு அடிமை பெண்ணையாவது நீ திருமணம் முடித்து நீ குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்கிறவர்களே.
நான் பேசுகிற விஷயம் புரிகிறதா எல்லாருக்கும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கு ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கிடைக்க பெற்றிருக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ்.
மனைவியை, பெண்ணை உலக மதங்கள் எல்லாம், கொள்கை எல்லாம், கோட்பாடுகள் எல்லாம் சாபமாகவும் துர்ச்சகனமாகவும் இறைவனின் தண்டனையாகவும் கூறக்கூடிய ஒரு நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தனித்து நின்று சொல்லுகிறது, அல்லாஹ் படைத்த இறைவன், அரசுடைய இறைவன் உனக்கு கொடுத்த அருட்கொடை அவனுடைய அத்தாட்சி என்று சொல்கிறது. ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா லிதக்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சொல்கிறான். தத்மைன்னு அரபியை பொறுத்தவரை, அரபி மொழியை பொறுத்தவரை, இரண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அல்லது பல விஷயங்களில் ஒரே பொருளை தரக்கூடிய பதம் என்பதை அறிஞர் பெருமக்கள் விளங்கி வைத்திருப்பார்கள். சொல்லுகின்றான், நபிக்கு அவன் சக்கீனாவை இறக்கினான். சக்கீனா ஃபமனீனா, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒன்று, மன ஆறுதலை தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு, அல்லாஹுவை நினைப்பதால், அல்லாஹுவை தொழுவதால், வணங்குவதால் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் சொல்லுகிறான், திருமணம் முடியுங்கள், மனைவியின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று. குர்ஆனை ஓதும் போது கவனமாக கேளுங்கள், குர்ஆனை ஓதும் போது நிம்மதியை உணரக்கூடிய ஒரு முஸ்லிம் மனைவியோடு பேசும் போது நிம்மதியை உணரவில்லை என்றால் அவன் மனைவி என்றால் யார் என்று தெரியவில்லை, அவனுடைய மனைவிக்கு கணவன் என்றால் யார் என்று தெரியவில்லை, இருவரும் ஒருவரை புரியாமல் வாழுகிறார்கள். அதாவது முழுமையான முஸ்லிமாக அவர்கள் வாழவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? குர்ஆன் ஓதும் போது ஒரு நிம்மதியை மன ஆறுதலை பெறக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லாஹுவை நினைக்கும் போது மன ஆறுதலை பெறக்கூடிய ஒரு முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதினால் நிம்மதி கிடைக்கும், குர்ஆன் ஓதினால் ஆறுதல் கிடைக்கும், குர்ஆன் ஓதினால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் என்று சொல்கிறான். அதே ரப்புதான் சொல்கிறான், உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேரும் போது, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் பேசும் போது, உங்களுடைய மனைவியை நீங்கள் பார்க்கும் போது, அவளோடு நீங்கள் இருக்கும் போது, அவளோடு நீங்கள் வாழும் போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவன் சொல்கிறான் எனக்கு கிடைக்கவில்லை என்று, ஒருவன் எனக்கு அப்படி கிடைக்கவில்லை. சிலர் சொல்கிறார்கள், எப்படா வீட்டுக்கு போவன் பயந்துகிட்டு இருக்கிற, அதனாலேயே லேட்டா போறேன். இந்த பக்கம் மனைவி, இவர் எப்ப வருவார்னு தெரியலையே பயந்து கொண்டிருக்கிறார், வந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார், இவர் பேசினால் என்ன சொல்வாரோ, இவருடைய பார்வை எத்தனை அர்த்தங்களை கொடுக்குமோ என்று ஒரு மனைவி பயந்து கொண்டிருக்கிறார் என்றால், இருவரும் முழுமையான முஸ்லிமாக மூமினாக இல்லாமல் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய இல்லறம் அப்படிப்பட்டதல்ல சகோதரர்களே, என் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய இல்லறம் அப்படிப்பட்டதல்ல. இல்லறத்தில் நிம்மதி இல்லாமல் தொழக்கூடிய தொழுகையில் நிம்மதி இருக்காது, சாத்தியமே இல்லை. இல்லறத்தில் நிம்மதி இல்லாமல் இறை வழிபாட்டிலே நிம்மதியை காண முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் முடித்தால் ஈமான் தீனின் ஒரு பகுதியை, ஒரு தீனுடைய ஒரு பகுதியை ஒருவன் முழுமைப்படுத்திக் கொள்கிறான். இல்லறத்தில் நிம்மதி இல்லை என்றால் இறை வழிபாட்டிலே நிம்மதி இருக்காது. இல்லறத்திலே நிம்மதி சுத்தம், இல்லறத்திலே தூய்மை இல்லை என்றால் இறை நம்பிக்கையிலே தூய்மை இருக்காது. ஒரு தூய்மையான இறை நம்பிக்கையை கொண்டிருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிய பெண்ணை பார்ப்பது ஜினா, அந்நிய பெண்ணோடு பேசுவது ஜினா. ஒருவன் ஜினா செய்யும் போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒருவன் ஜினா செய்யும் போது ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது. இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒருவன் ஒரு அந்நிய பெண்ணை ஏன் பார்க்கிறான், ஏன் நாடுகிறான், அங்கே ஏன் செல்கிறான்? தன்னுடைய மனைவியோடு அவன் சரியான ஈமானிய உறவுடைய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. இறை நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு கட்டிடத்தை, குடும்ப வாழ்க்கையை அவன் கட்டி எழுப்பவில்லை. எனவே அவன் ஹராமிலே செல்கிறான். அல்லது தக்வாவுடைய ஒரு வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையிலே அவன் உருவாக்கவில்லை. திருமணம் முடித்தது எதற்கு என்ற நோக்கமே தெரியாத ஒரு மடையனாக, முட்டாளாக அவன் வாழ்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். முடியுங்கள் கட்டாயப்படுத்தினார்கள், வாலிபம் வந்துவிட்டால் திருமணம் முடித்தாக வேண்டும். படித்து முடித்ததற்கு பிறகுதான் திருமணம், வெளிநாட்டிலே சென்று கை நிறைய சம்பாத்தியம் பெற்றதற்கு பிறகுதான் திருமணம் என்று சொன்னால் அது மாற்றார்களின் கலாச்சாரம். முஸ்லிம்களுடைய திருமணத்திற்கு ஏன் இன்று இவ்வளவு லட்சங்களை கோடிகளை செலவு செய்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானா? இன்று நடக்கின்ற ஒரு திருமணத்தின் செலவிலே ஊருக்கே திருமணம் செய்து வைக்கலாம். பேருக்குத்தான் தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பாய்களாக இருக்கின்றோமே தவிர, வாழ்க்கை கலாச்சாரத்திலே இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களை திருமணம் முடியுங்கள். யாருக்கு உடல் வலிமை இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள் திருமணம் முடியுங்கள். முடியவில்லை என்றால், யாருக்கு உடல் வலிமை இருக்கிறதோ கண்டிப்பாக திருமணம் முடியுங்கள். ஏன் திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்ன? திருமணம் முடிப்பதை கொண்டு உன்னுடைய பார்வையை நீ பாதுகாத்துக்கொள், உன்னுடைய கற்பை நீ பாதுகாத்துக்கொள். ஒருவன் திருமணம் முடித்ததற்கு பிறகும் தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லை என்றால், தன்னுடைய கற்பை பாதுகாக்கவில்லை என்றால், திருமணம் ஏன் என்ற அறிவற்ற, திருமணத்தின் நோக்கத்தை புரியாத ஒரு மடையன் முட்டாளாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தெருக்களிலே செல்லும் பொழுது திடீரென ஒரு அந்நிய பெண்ணின் மீது உங்களது பார்வை ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அந்த அந்நிய பெண்ணுடைய முகம் உங்களது உள்ளத்திலே பதிந்து ஏதாவது சரணங்களை ஏற்படுத்துகிறதா, உடனே நீங்கள் உங்களது மனைவியிடத்திலே செல்லுங்கள். இருவரிடத்திலும் ஒன்றுதான் இருக்கிறது, உங்களது ஆசையை ஹலாலாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான தத்துவத்தை, எவ்வளவு அழகான ஞானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, திருமண வாழ்க்கையின் நோக்கம் அது. தக்குவா பாதுகாக்கப்பட வேண்டும், ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், இறையற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஒழுக்கம் குணம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். இரண்டு காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரியம்? சொன்னார்கள், உங்களுடைய இரண்டு உதடுகளுக்கு இடையில் உள்ள நாவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது இரண்டு தொடைகளுக்கு இடையில் உள்ள உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று. எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்கள். இல்லறத்திலே இன்பம் இல்லை என்றால், இல்லறத்திலே தூய்மை இல்லை என்றால், இல்லறத்திலே தக்குவா இல்லை என்றால், இல்லறத்திலே மன நிம்மதி இல்லை என்றால், இல்லறத்தில் இருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய நேர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இல்லை என்றால், அவன் ஒரு முஸ்லிமே கிடையாது. அவன் ஈமானிலே குறைவுள்ளவன். அவனுடைய ஈமான், இஸ்லாம் மிக பலவீனமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்த மேன்மையான மனிதர் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவராக இருப்பவர். ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலி. எங்கிருந்து வருகிறது பாருங்கள் நம்முடைய சிறப்பு, எங்கிருந்து வருகிறது பாருங்கள் நம்முடைய உயர்வு. தொழுகையை வலியுறுத்திய நபி அவர்கள், குர்ஆனை மனனம் செய்வதையும் ஓதுவதையும், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்றவர், கற்று அதை பிறருக்கு போதிப்பவர் என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இதை சொல்கிறார்கள், உங்களிலே சிறந்தவர், உங்களது மனைவியர்களுக்கு சிறந்தவராக யார் இருக்கிறாரோ அவர்தான். பிறகு சொன்னார்கள், உங்களிலே நான் என்னுடைய மனைவிக்கு மிக சிறந்தவனாகவே இருக்கிறேன். ஆம் சகோதரர்களே, இப்படி சொல்வதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் நம்முடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நம்முடைய உயிரும் தாய் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக. உலகத்திலே ஒரு மனிதர் இப்படி சவால் விட்டு, என்னை நீங்கள் கேட்க வேண்டுமா, எனது மனைவிகளிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று துணிந்து சவால் விடுவதற்கு தகுதியான ஒரு மனிதர் வரலாற்றிலே பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார் என்றால், அது நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாராகவும் இருக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே மாணவர்கள், தோழர்கள் கேட்கிறார்கள், எங்களது தாயே, அன்னை ஆயிஷாவே, நபியுடைய குணத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கைஃப கான குலுக்கு ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்தது? உங்களோடு எப்படி பழகினார்கள்? பிள்ளைகளோடு எப்படி பழகினார்கள்? குடும்பத்தினரோடு எப்படி பழகினார்கள்? உறவுகளோடு எப்படி பழகினார்கள்? தோழர்களோடு, நண்பர்களோடு, அந்நியர்களோடு, முஸ்லிம்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி பழகினார்கள்? அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது எங்கள் தாயே என்று கேட்டபோது, அன்னை ஆயிஷா அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இரவு பகலின் அத்தனை நற்குணங்களையும் பண்புகளையும் பண்பாடுகளையும் ஒரே வார்த்தையிலே ஒட்டுருக்கமாக சொல்கிறார்கள். பாருங்கள், கான குலுகுல் குர்ஆன், அல்லாஹ் அவர்களை எப்படி விரும்பினாலோ வாழ வேண்டும் என்று குர்ஆனிலே ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலோ அப்படிப்பட்ட ஒரு மூமினாக நபி அவர்கள் இருந்தார்கள். கான குலுகுல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கியம், ஓதப்படக்கூடிய ஒரு இறை வாக்கு என்று சொன்னால், இறை வசனம் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய செயல் வடிவம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய செயல் வடிவம். குர்ஆனை புரிய வேண்டுமா? நபியை பாருங்கள், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இஸ்லாமிய இல்லறம் யாரிடமிருந்து படிக்கப்படும், யார் அதற்கு வழிகாட்டி, யார் நமக்கு தொழுகையை சொல்லித் தந்தார்களோ அந்த நபிதான் நமக்கு குடும்ப வாழ்க்கையும் சொல்லித் தந்தார்கள். எந்த குர்ஆன் நமக்கு ஈமானை கற்பிக்கிறதோ கற்பித்து தந்ததோ, எந்த குர்ஆன் நமக்கு மறுமையை கற்பிக்கிறதோ நமக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்கிறதோ அந்த குர்ஆன் நமக்கு இல்லறத்தை கற்பிக்கிறது. இது ஏதோ சடங்குகளுக்காக ஓதப்படுகிற வசனம் அல்ல குர்ஆன். வாழ்க்கையின் வழிகாட்டி, ஹுதல் லில் முத்தகீன், ஷஹ்ரு ரமழான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு வழிகாட்டி. உங்களது மனைவி இடத்தில் எப்படி பேச வேண்டும் குர்ஆனில் இருக்கிறது, தாய் தந்தை இடத்தில் எப்படி பேச வேண்டும் குர்ஆனில் இருக்கிறது, மனைவிக்கு எதை கொடுக்க வேண்டும் குர்ஆனில் இருக்கிறது, எப்படிப்பட்ட அன்பை கொடுக்க வேண்டும் குர்ஆனில் இருக்கிறது, நீங்கள் அவர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் அல் குர்ஆனிலே இருக்கிறது, சண்டை பிறக்கு ஏற்பட்டால் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் அல் குர்ஆனிலே இருக்கிறது, பிள்ளைகளை பெற்ற போது அவர்களுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு திருப்பத்திலும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டி அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவ்வளவெல்லாம் கொடுக்கப்பட்ட மக்கள் குழம்பி இருக்கிறார்களே, இவ்வளவெல்லாம் கொடுக்கப்பட்ட மக்கள் இன்று சண்டை சச்சரவில் இருக்கிறார்களே, இவ்வளவெல்லாம் கொடுக்கப்பட்ட மக்கள் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மாற்றார்களாக வாழ்கிறார்களே, இவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்கள் சகோதரர்கள். இந்த இல்லற வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கை, இது இறை வழிபாட்டின் வாழ்க்கை. இறை வழிபாடு மேம்பட வேண்டுமா? இந்த இல்லற வாழ்க்கையின் தூய்மையிலிருந்து நம்முடைய இறை வழிபாட்டின் வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும். எனவேதான் இறை தூதர்களுக்கு, கவனமாக கேளுங்கள், ஈமானிய வாழ்க்கை, இறை வழிபாட்டின் வாழ்க்கை, அல்லாஹ்வோடும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பாக குடும்ப வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும், இல்லற வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கை அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் இரு தரப்பினுடைய புரிந்துணர்வின் மீதும் இரு தரப்பினுடைய கற்பின் பாதுகாப்பின் மீதும் நல்லொழுக்கத்தின் மீதும் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் இறை வழிபாடே அங்கே ஆரம்பமாகிறது, இறை விசுவாசமே அங்கே ஆரம்பமாகிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான். 40வது ஆண்டுகளிலே அவர்கள் திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்று ஒரு குடும்பத்தனாக, குடும்பத்திலே ஒரு கணவனாக தந்தையாக, ஒரு குடும்பத்திலே கணவனாக தந்தையாக வாழ்ந்து அவர்கள் நல்ல பக்குவம் பெற்றதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா வானத்தினுடைய அசலீரியை வஹியே அவர்களுக்கு கொடுக்கின்றான். யோசித்து பாருங்கள், நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியல. நபிமார்கள் எப்போது நபித்துவம் கொடுக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும்பாலான இறை தூதர்கள் தங்களுடைய 40வது வயதிலே நபித்துவம் கொடுக்கப்பட்டார்கள். எப்போது? திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று ஒரு தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, குடும்ப சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன்? இவர் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றவர். ஏன்? குடும்பத்திலே ஒழுக்கமாக இருக்கிறார். ஒரு மனைவியை வழிநடத்துவதற்கு இவர் தகுதி பெற்றிருக்கிறார். பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இவர் தகுதி பெற்றிருக்கிறார். எனவே ஒரு சமுதாயத்தையும் இவர் வளர்ப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் சமுதாயத்தை திருத்துவதற்கும் இவர் தகுதி பெறுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
திருமணமான மனைவிகளோடு பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு மனிதரைத்தான் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறானே தவிர, எங்கோ காற்றிலே துறவியாக சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதரை அல்லாஹு தஆலா தூதராக தேர்ந்தெடுக்கவே இல்லை. நபியே, உங்களுக்கு முன்னர் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் நாம் திருமணம் முடித்து வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு மனைவிகளை கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு பிள்ளைகளை நாம் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு நபியை தவிர, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், பெண் ஆசையே இல்லாத ஒரு மனிதராகத்தான் நான் ஆக்குவேன் என்று. ஹசூரா, அல்லாஹ்விடத்திலே எப்போதும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஒரு இஸ்திஸ்னா, ஒரு நீக்குதல் இருக்கும். எல்லோரையும் அல்லாஹ் எப்படி படைத்துக் கொண்டு வந்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வித்தியாசமாக, தந்தையே இல்லை என்றாலும் படைப்பதற்கு நான் ஆற்றல் பெற்றவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்று, குடும்ப வாழ்க்கையின் அவசியத்தை உணர்ந்து பாருங்கள். இன்று ரொம்ப பேரு மனைவியாவது மண்ணாங்கட்டியாவது குடும்பத்தை விட்டு விட்டு ஓடி விடுகிறார்கள், பிள்ளைகளை விட்டு ஓடி விடுகிறார்கள், எங்கே செல்கிறார்கள், எதற்கு செல்கிறார்கள், என்னென்னமோ சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டினார்களா? இங்கே நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பிரிவதற்குண்டான, மனைவியை விட்டு பயணம் செல்வதற்குண்டான காரணங்கள் என்ன காரணங்களை சொன்னார்கள்? இங்கே மனைவியின் மார்க்கம் பற்றி கேள்விக்குறியாக இருக்கிறது, பிள்ளைகளின் ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவரோ வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார் ஏதோ கற்பனையில். இப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கையா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்துக் கொடுத்தார்கள்? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசத்தை, அந்த ஈமானிய தர்பியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினார்கள்? கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது அங்கே ஈமானில் இருந்து தொடங்கி அந்த இருவருடைய தர்பியா, அக்லாக்குடைய தர்பியா, தொழுகை நோன்பு ஜகாத்துடைய தர்பியா, அவர்களுடைய அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுடைய தர்பியா, பிறகு அதைத் தொடர்ந்து இரு குடும்பத்தினருடைய தர்பியா, இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவுதான், ஒரு குடும்பம் தான் இஸ்லாமிய இல்லறம், இஸ்லாமிய குடும்பம். மின் ஆயாதிஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா. இந்த திருமணத்தின் மூலமாக இரு குடும்பங்களுக்கு இடையிலே, கணவன் மனைவியின் இரு குடும்பங்களுக்கு இடையிலே நாம் அன்பையும் பரஸ்பர உறவையும் நேசத்தையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே யோசித்து பாருங்கள், இன்று பலருடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது உறவுகளை சேர்ப்பதற்கு பதிலாக உறவுகளை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் ஒரு திருமணம் ஒரு ஆண் மகனின் தாய் தந்தையின் உறவையே அந்த ஆண் மகனிடமிருந்து பிரித்து விடுகிறது என்றால் அது என்ன திருமணமா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்று தன்னுடைய ஆண் மகனுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுப்பதற்குள் ஒரு தாயுடைய மனக்குமுறல் மனப்போட்டி, வரக்கூடிய பெண் எப்படி இருப்பாளோ, என் பிள்ளையை என்னிடமிருந்து பிரித்து விடுவாளோ, நான் பாசமாக வளர்த்த என் பிள்ளையின் பாசத்தை என்னிடமிருந்து பிடுங்கி விடுவாளோ, என் பிள்ளையை என்னிடமிருந்து பறித்து விடுவாளோ என்ற பயத்தோடு ஏக்கத்தோடு திருமணம் முடித்து வைக்கின்றாள். அதே பயத்திலே இருக்கிறாள். எதை பயந்தாலோ அது நடந்து விடுகிறது. பிறகு தாய் தந்தை ஏக்கத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம், சோகத்தோடு வாழ்வதை பார்க்கிறோம். இரு குடும்பங்களுக்கு இடையே அன்பு, ஒத்துழைப்பு, உறுதுணை என்று மாற வேண்டிய அந்த உறவு, சண்டை சச்சரவு, ஒருவர் ஒருவரை பார்த்து முகம் திருப்பி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான உறவாக மாறிவிடுகிறது திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு என்றால் அது எப்படி கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவாக இருக்கும்? இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தீன் சொல்லுகிறது, உறவை முறிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அல் காசிஉ லா யத்குலுல் ஜன்னா, உறவை துண்டித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், உறவை முறித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெயரிலிருந்து பிளந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர் ரஹ்மான், அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் ரஹீம், உறவு என்ற அந்த பெயர். எப்பொழுது அல்லாஹ் உறவை படைத்தானோ அது அல்லாஹ்வுடைய இடுப்பை பிடித்துக் கொண்டது. அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய இடம், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் கூறினான், உறவே நான் உனக்கு வாக்களிக்கின்றேன், உன்னை சேர்த்தவர்களை நான் சேர்த்துக் கொண்டேன், உன்னை முறித்தவர்களை நான் முறித்து விடுகின்றேன். நீ விரும்பினாயா, பொருந்து கொண்டாயா? அது சொன்னது அல்லாஹ், நான் பொருந்து கொண்டேன் என்று. இங்கே யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்ப உறவு எப்படி மாறி இருக்கிறது? ஏன் இந்த குறைபாடு? எங்கிருந்து நம்முடைய அந்த குறை ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த திருமண வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரியவில்லை. இதை ஒரு சடங்காகவே மாற்றி வைத்திருக்கிறோம். ஏதோ பையன் படிச்சுட்டான், சம்பாரிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். பொண்ணு வயசுக்கு வந்துருச்சா, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல யாரையாவது ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும். இதுதான் சமுதாயத்தின் ஒரு கொள்கையாக சடங்கு, இதைத்தான் சடங்கு என்று சொல்கிறோம். அப்படியா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திருமணத்திற்கு முன்பே திட்டமிடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆம், நாமும் திட்டமிடுகிறோம். எதை திட்டமிடுகிறோம்? பொருளாதாரத்தை திட்டமிடுகிறோம். எதை திட்டமிடுகிறோம்? பையனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, பையனுடைய வசதி எப்படி இருக்கிறது, இது நாம் விடக்கூடிய திட்டம். பையனுடைய குடும்பத்தார், பொண்ணு வீட்டுக்கு வசதி இருக்கிறதா, பொண்ணு வீட்டில் எப்படி, அத்தா எங்க இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறாரா, சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாரா? இன்று சில பேர் புதுசா வந்திருக்கிறாங்க, பேருக்கு சொல்வார்கள் வரதட்சணை வேண்டாம் என்று, ஆனால் பணக்கார குடும்பத்தில் தான் பெண் எடுப்பார்கள். எப்படி? என்னுடைய சகோதரர் நண்பர் ஒருத்தர் நல்ல பேச்சாளர், பேசும்போது சொன்னார், நவீன வரதட்சணை. என்னங்க நவீன வரதட்சணை? அழகா சொன்னார், பொண்ணுடைய தகப்பனார் பெரிய பணக்காரராக இருக்கணும், அவருக்கு ஒரே பொண்ணு இருக்கணும். பொண்ணுடைய தகப்பனார் நல்ல வசதியானவராக இருக்கணும், அவருக்கு அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மேலே யார் இருக்கக்கூடாது, கீழே யார் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு ஆணு சகோதரனும் இருக்கக்கூடாது, சகோதரியும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஒண்ணுமே வேணாங்க, நாங்க எதையுமே வாங்க மாட்டோம், நாங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். இதுக்கு மேல என்னடா எதிர்பார்ப்பு? இதுக்கு மேல் என்ன எதிர்பார்ப்பு? சொல்வது என்ன, நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், ஆனால் பெண்ணை தேடுவது எங்கே, மாடி வீடுகளில் மட்டும். பாருங்கள், யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள், யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள்? சமுதாயத்தையா, அல்லாஹ்வையா? தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்களை அறிந்தவன் அல்லாஹ் தாலா, அவனை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய எண்ணத்திலே எந்த கெட்ட எண்ணத்தை மறைத்து வைத்திருக்கிறாய் அல்லாஹ் அறிந்தவன். உன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி தருவானே தவிர உன்னுடைய செயலுக்கு அல்ல. உன்னுடைய செயல் இரண்டாவது, செயலை நல்ல செயலா கெட்ட செயலா என்று தீர்மானிக்கக்கூடியது எண்ணம். நல்ல செயலை கெட்ட செயலாக மாற்றிவிடும் எண்ணம். இன்னமல் அமாலு பின்னியார், அமல்கள் எண்ணங்களை கொண்டுதான். தொழுகை உன்னை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அமல், ஆனால் முகஸ்துதிக்காக நீ செய்தால் நரக நெருப்பிலே வீசி எறியப்படுவாய். தர்மம் உன்னை சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய அமல், ஆனால் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தால் உன்னை நரகத்திலே அல்லாஹ் வீசி எறிந்து விடுவான். ஜிஹாத், மார்க்க எளிமை கற்பது கற்பிப்பது மிக சிறந்த அமல், சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய அமல். மக்களுடைய புகழுக்காக பெயருக்காக நீ செய்தால் இதன் மூலமாகவே நரக நெருப்பிலே நீ வீசி எறியப்படுவாய். எண்ணங்களை வைத்து கூலி கொடுப்பவன் அல்லாஹ், யௌம சுபுல சராயர், எண்ணங்கள் எல்லாம் அங்கே வெளியே வந்துவிடும் மறுமை நாளிலே, மறைக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய திருமணத்திற்கு முன்பே திட்டமிடுங்கள் என்று சொன்னார்கள். இன்று நாம் பொருளாதாரத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம், படிப்பை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம், வசதியான வீடு வசதியான வாழ்க்கை இரு தரப்பில் இருக்கிறதா என்பதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு திட்டமிட்டார்கள், மணமகன் மணமகளுடைய தக்குவா எப்படி இருக்கிறது என்று. இன்று இது ஒரு கான்செப்டே கிடையாது. எதுங்க தக்குவாவின் பரிசோதனை? அதையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தக்குவா, இதன் அடிப்படையிலே குடும்பம் அமைக்கப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறதா?
இப்படி ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு சமுதாயமாக காபிர்களின் சமுதாயமாக மாறியிருக்கிறது. பெயரால் முஸ்லிம் சமுதாயம், மஸ்ஜிதால் வணக்க வழிபாட்டால் முஸ்லிம் சமுதாயம், ஆனால் கலாச்சாரத்தால் காபிர் சமுதாயம். எப்படி? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இதனால் முஸ்லிம் சமுதாயம், இதை வைத்து அவர்கள் முஸ்லிம் சமுதாயம். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம், குடும்ப வாழ்க்கை, அதன் மூலமாக அவர்கள் காபிர்கள், அதாவது காபிர்களை போன்றே செய்பவர்கள். தக்வா, தக்வாவின் அடிப்படையிலே அமைக்கப்பட வேண்டும். எனவே இதன் அல்லாஹ்வுடைய சுதர்சுதாரசனம், திருமணத்தின் நோக்கமே தக்வா. தீனை பாதுகாத்துக் கொள்கிறான், தீனின் ஒரு பகுதியை திருமணத்தால் கண் பாதுகாக்கப்படுகிறது, திருமணத்தால் மர்மஸ்தானம் பாதுகாக்கப்படி கற்பு பாதுகாக்கப்படுகிறது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அல்லாஹ்வுடைய சுதர்சுதாரசனம் தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். யாரை? தீன் உள்ள பெண்ணை. அப்ப பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படியா? ஆணை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு படி சேர்ந்து சொன்னார்கள், ஆணை தேர்ந்தெடுக்கும் போது தீனையும் பாருங்கள், குணத்தையும் பாருங்கள் என்று. தீன் மட்டும் போதாது, தீனையும் பார்க்க வேண்டும், அந்த ஆணுடைய குணத்தையும் பார்க்க வேண்டும். தக்வாவுடைய டெஸ்டிங், ஈமானுடைய டெஸ்டிங் முதலாவது, விசாரிப்பது முதலாவது. ஒரு ஆண் மகனா? அவனை உங்களுடைய மணமகனாக, உங்களுடைய மருமகனாக நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா? முதல் கேள்வி, முதல் கேள்வி, குறைந்தபட்சம் முதல் கேள்வி. ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவரா? அப்படி என்றால் பேசுங்கள், அடுத்ததை பேசுவோம். இல்லை என்றால் போய் வாருங்கள். சலாம் கூட சொல்லாதீங்க. யாருக்கு? தொழுகை இல்லாமல் வந்து உங்களது பெண்ணை உங்களது மகளையோ உங்களது சகோதரியோ பெண் கேட்டு வருபவர் தொழுகை இல்லாதவராக இருந்தால் சலாமுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் திருப்பி அனுப்பி விடுங்கள். நீங்கள் சலாம் சொல்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் அவர்கள். ஏன்? தொழுகையை மட்டும் பார்க்காதீர்கள். ஆண்களாக இருந்தால் ஜமாத்தோடு தொழக்கூடியவரா என்று பாருங்கள். மஸ்ஜிதிலே ஐங்கால தொழுகை, சுபுகுடைய தொழுகையை தொழுகிறானா? இவன் கல்யாணத்துக்கு முன்பே சுபுகுடைய ஜமாத்துக்கு வரவில்லை என்றால், இவன் திருமணத்திற்கு முன்பே சுபுகுடைய ஜமாத்தை தொழக்கூடிய, ஜமாத்தோடு சுபுகுடைய தொழுகையை தொழக்கூடியவன் இல்லை என்று சொன்னால், திருமணத்திற்கு பின்பு இவன் சுபுகு தொழுவானா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா இல்லையா? ஒருவர் திருமணத்துக்கு முன்னாடியே ஜமாத்துக்கு வர்றதில்லை, இவன் எப்படி திருமணத்திற்கு பிறகு ஃபஜ்ரை தொழுவான்? ஃபஜ்ர் தொழுகாத ஒருத்தர் முஸ்லீமா இருக்க முடியுமா? ஃபஜ்ருடைய தொழுகை விசேஷமாக மலக்குகள் இறங்கி வருகிறார்கள், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த ரொம்ப பேருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை 8 மணிக்கு தான் வரும், அல்லது ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வருது. அவங்களும் தொழுகையாளி என்று தங்களை விளங்கி வைத்திருக்கிறார்கள். யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜ்ரை தொழுங்கள் என்று. நம்ம ஊர்ல உள்ள ஐடி மேனேஜர்கள் எப்ப தொழுகிறாங்க? ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி தொழுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ புதுசா ஒரு மார்க்கம் வந்திருக்கும் போல இருக்கு. யாருக்குங்க? நம்ம ஊர் வியாபாரிங்க, நம்ம ஊர் வேலையாள்கள், அவங்கள தொழுகையாளிகள். அவங்களுக்கு யாருங்க? அவங்கள அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொழுகையாளின்னு சொல்லிட்டு. நினைத்து கொள்ளட்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையின் நேரத்தை பாழாக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். 5 வக்து கிடையாது. இன்னும் பல முஸ்லிம் படித்த வாலிபர்களை பொறுத்தவரை ஜும்மாவே கிடையாது, ஜும்மா தொழுகையே இல்லாத பல வாலிபர்கள். நீங்க நகரத்தில் சிட்டியில் வாழக்கூடிய வாலிபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, தொழில்துறை செய்பவர்களோ அல்லது வேலை செய்பவர்களோ பலருக்கு ஜும்மாவே கிடையாது. அவங்க ஊருக்கு வந்தாதான் இல்லா மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் எப்படி உங்களுடைய பெண்ணுக்கு, உங்களுடைய மகளுக்கு நீங்கள் மணமகனாக தேர்ந்தெடுப்பீர்கள்? எதை வைத்து தேர்ந்தெடுப்பீர்கள்?
அதுக்கு ஒரு காஃபிர பிடிச்சி கலிமா சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படித்தானே? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன ரஜுலி வல் குஃப்ரி தர்க்கு ஸலாஹ், ஒரு காஃபிருக்கும் ஒரு மூமினான மனிதனுக்கும் இடையிலே தொழுகையை விடுவதுதான். ஃபமன் தரக்ஹா ஃபகத் கஃபர், தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபத்வா எந்த மதத்தாலும் நீ கேட்க வேண்டியதே கிடையாது. யார் தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். தொழுகையை விட்டவன் காரூனோடு ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான். யார் அவர்கள்? ஃபிரௌன் காரூன் எல்லாம் காஃபிர்கள். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை ஈமான் கொண்டு தொழுது ஜகாத்து கொடுத்தால் உங்களது முஸ்லிம் ஜமாத்தில் நீங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். சூரத்து தௌபாவுடைய 5வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் படித்து பாருங்கள். இப்படி இந்த இல்லற வாழ்க்கை அமைவதற்கு முன்பே தக்வாவிலிருந்து அந்த இல்லற வாழ்க்கை உருவாக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது போன்று அந்த குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய நல்ல வாழ்க்கையாக மாறும். கணவன் மனைவியுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்பே எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த குடும்ப வாழ்க்கையில் சென்றதற்கு பிறகும் இறுதி வரை நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு என்று ஒரு அழகிய வழிகாட்டுதலை தருகிறார்கள், பெண்களுக்கு என்று ஒரு அழகிய வழிகாட்டுதலை தருகிறார்கள். அந்த இருவரும் அவரவர்களுடைய கடமைகளை செய்தால் அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக, அந்த குடும்பம் சமுதாயத்தின் ஒரு நல்ல குடும்பமாக, ஒரு முன்மாதிரி குடும்பமாக, அல்லாஹ்வுடைய அருள் செய்யப்படுகின்ற ஒரு குடும்பமாக மாறும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் அந்த குடும்பத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குவதற்கு வெளியிலிருந்து எங்கும் நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவி இருவர்களும் அவரவர்களுடைய ஹக்குகளை பாழாக்கினாலே போதும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க ஆரம்பித்ததற்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய தொழுகையோ இன்ன பிற வணக்க வழிபாடுகளோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த நெருக்கத்தை தராது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய அறிவுரைகளிலே, ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய அந்த ஒழுக்கங்களிலே முதலாவதாக என்ன சொல்கிறார்கள்? தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது மனைவிகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இஸ்தௌசு பின்னிசாயி ஹைரா, உலகத்திலே எந்த தலைவரும் சொல்லாத அறிவுரை சகோதரர்களே. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் என்றால் அடிமைகள், பெண்கள் என்றால் அவர்கள் மோகப் பொருள் என்று பாவிக்கப்பட்டிருந்த ஒரு காலத்திலே பெண்களுக்கு சொத்து கிடையாது, உரிமை கிடையாது, எதுவுமே அவர்களுக்கு சமுதாய அந்தஸ்தே கிடையாது என்று இருந்த ஒரு காலகட்டத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தௌசு பின்னிசாயி ஹைரா, உங்களது மனைவிமார்களிடத்திலே பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இது என்னுடைய கட்டளை. இஸ்தௌசு பின்னிசாயி ஹைரா, அவர்கள் உங்களுடைய விழாக்களிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக, உதவியாளர்களாக ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய வாசகத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் அவர்களை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை உங்களது மனைவிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு என்ன வார்த்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக பாருங்கள் என்று ஆண்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நிழமத்தாக, அல்லாஹ்வுடைய அருளாக பாருங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களது மனைவிகள் அல்லாஹ்வுடைய அமானிதம் உங்களிடம் என்று. எப்படி சொல்கிறார்கள்? உங்களது மனைவிகள் யார்? அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொல்கிறார்கள். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணமாகி சில நாட்கள் சில மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், அந்த ஈடுபாடு, அந்த புரிந்துணர்வு சில ஆண்டுகளுக்கு பின்பு ஓடி ஒளிந்து கொள்கிறது. எங்கே அந்த அன்பு? கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமண வாழ்க்கையின் அன்பு என்பது, திருமண வாழ்க்கையின் பரஸ்பர புரிந்துணர்வு நேசம் என்பது வயதுகளுக்கு அப்பாற்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வாலிப வயதில் மட்டும் அன்பையும் நேசத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தம்பதிகள், வயோதிகத்திலே இருவேறு வீடுகளிலே வசிக்கக்கூடிய தம்பதிகளாக மாறி இருக்கிறார்கள் இல்லையா? பெரியவங்களை வீட்டிலே இவர் ஒரு மூலையிலே, அவர்கள் ஒரு மூலையிலே, என்ன வாழ்க்கை இது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்களா? 40 வயசு வரைக்கும் கணவன் மனைவி ஒன்னா வாழட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் தனித்தனி அறை என்று, அல்லது 50 ஆண்டுகள் வரை, 50 வயது வரை இருவரும் ஒரு அறையிலே இருக்கலாம், அதற்கு பின்பு இருவர்களுக்கும் தனித்தனி அறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வழிகாட்டினார்களா? அல்லது மனைவியிடத்திலே பாசத்தை, அன்பை பொழிவதற்கு, நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு, மனைவியோட அந்த புரிந்துணர்வுக்கு வயது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவிட்டார்கள், கணக்கிட்டார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது என்ன வயசுங்க? யாராவது பொதுவானவங்க சொல்லுங்களா? பொதுவானவங்க சொல்லுங்க, எத்தனை வயசு? 53. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது 53 வயசு. அதுக்கப்புறம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்கிறார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் போது, அப்போது உம்மு ஸலமா அவர்கள் அநேகமாக 6வது மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏறக்குறைய அஹ்ஸாபுடைய யுத்தம் ஹிஜ்ரி 5 ஆகிவிட்டது சரியா? அப்ப 53 5 எவ்வளவு ஆயிடுச்சு சொல்லுங்க பெரியவங்களா? நான் கணக்குல கொஞ்சம் வீக். 53 5 58 சரியா? சரி, 58 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இது 58ல திருமணம் முடிச்ச உடனே நடந்துச்சா அல்லது கழிச்சில நடந்துச்சா? ஹதீஸ்ல அதை பத்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களோடு கொண்டிருந்த அந்த ஈடுபாடு, அந்த அன்பை பாருங்கள். நோன்பு வைத்திருக்கிறார்கள், வுது செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கிறார்கள், தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வுது செய்து விட்டார்கள், மஸ்ஜிதிற்கு செல்ல போகிறார்கள். அன்னை உம்மு ஸலமா அவர்கள் ஒன்றும் அன்னை ஆயிஷாவை போன்று கன்னிப்பெண்ணாக இருந்து முடிக்கப்பட்ட பெண் அல்ல. ரசூலுல்லாஹி மனம் முடிக்கும் பொழுது நிறைய குழந்தைகளோடு இருந்த ஒரு விதவை பெண் அவர்கள். வாலிப பெண்ணுக்குத்தான் அன்பு என்ற அந்த அகராதியை மாற்றினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதுமைக்குள் நுழையக்கூடிய ஒரு பெண்ணாக, பிள்ளைகளை பெற்று தளர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமாவை மனம் முடித்தார்கள். ஆனால் இச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதனுடைய உள்ளத்துடைய அன்பும் ஆறுதலும் புரிந்துணர்வும் என்பதை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையிலே நிரூபித்தார்கள். இன்று இச்சைக்காக வேண்டிதான் அன்பு கொடுக்கப்படுகிறது, இச்சைக்காக வேண்டிதான் அன்பு வாங்கப்படுகிறது. இச்சை இல்லை என்றால் அன்பு இல்லை. அப்படித்தானே பொதுவாக வாழ்க்கை. நோன்பு வைத்திருக்கிறார்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வுது செய்து விட்டார்கள், அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தொழுகைக்கு போக போகிறார்கள். அன்னை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹிற்கு முன்னால் நிற்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து விட்டு திரும்ப வருகிறார்கள், அங்கே உம்மு ஸலமா நிற்பதை பார்க்கிறார்கள். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு பக்கம் என்னுடைய சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய தாய்மார்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கணவனிடத்தில் காட்ட வேண்டிய அன்புக்கு பாசத்திற்கு உங்களுடைய வயதை அளவுகோலாக ஆக்காதீர்கள். நீங்கள் பிள்ளைகள் பெற்றதற்கு பிறகும், ஏன் பேரன்களை எடுத்ததற்கு பிறகும், பேச்சுகளை பார்த்ததற்கு பிறகும் கூட உங்களுடைய கணவனோடு நீங்கள் அந்நியோனியமாக இருக்க வேண்டும். கணவனுக்கு நீங்கள் அன்பை கொடுக்க வேண்டும். அவனுடைய அன்பை கட்டாயமாக நீங்கள் பெற வேண்டும். ஒரு பெண்ணு தாஜத்து தொழுகிறா, ஒரு பெண்ணு தாஜத்து தொழுகிறா, ஆனால் கணவனுடைய அன்பை பெறவில்லை என்றால் அவளுடைய தகஜத்து வேஸ்ட். அவளுடைய தகஜத்து என்ன வேஸ்ட், அதற்கு அளவு கிடையாது. இந்த வயசுலதான் அன்பு, இந்த வயசுக்கு பிறகு வெறுப்பு அல்லது கசப்பு அல்லது இருவரும் இருவேறு கோணத்தில் என்பதாக. அன்னை உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா ஏறக்குறைய 5 பிள்ளைகளை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தார்கள். தளர்ந்தவர்களாக இருந்தார்கள். பல ஹிஜ்ரத்துகளை செய்து களைப்புற்றவர்களாக இருந்தார்கள். எப்படி பாருங்கள், கணவனிடம் அவர்கள் காட்டிய அந்த அன்பு, புரிந்துணர்வு, பாசத்தை. ரசூலுல்லாஹிற்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மனைவியை கட்டி தழுவினார்கள். ஒரு முத்தம் விட்டார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதிற்கு சென்றார்கள். அல்லாஹ் அழைத்து விட்டான். அந்த அல்லாஹுதான் சொன்னான் மனைவிக்கு அன்பை தா என்று. அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டது. தான் நோன்பு என்ற சுத்தத்தில் இருக்கிறோம், வது செய்துவிட்ட சுத்தத்தில் இருக்கிறோம். ஆம், மனைவிக்கு அன்பை தருவது, மனைவிக்கு அன்பையும் பாசத்தையும் தருவதும் சுத்தத்தில் இருந்து ஒரு சுத்தம். அது அசுத்தம் அல்ல. எது அசுத்தம்? அந்நிய பெண்ணை பார்ப்பது அசுத்தம், அந்நிய பெண்ணின் பக்கம் செல்வது அசுத்தம். இஸ்லாமிய மார்க்கத்திலே உனது மனைவியோடு இன்பத்தோடு பாசத்தோடு புரிந்துணர்வோடு இருப்பது, இது ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு ஸலமாவை கட்டி தழுவி விட்டு முத்தமிட்டு விட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். இன்னும் ஏன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவியர்களோடு குடும்பம் நடத்தி வாழ்ந்த ஒரு சமுதாய தலைவர், ஒரு இறை தூதர். என்ன செய்வார்கள் தெரியுமா? அசர் தொழுகை தொழுததற்கு பிறகு, அசர் தொழுகை தொழுததற்கு பிறகு மகரிபு வரை உள்ள இடைவெளி இருக்கின்றது தெரியுமா? இந்த மகரிபு வரை உள்ள இடைவெளியிலே தங்களுடைய 11 மனைவிமார்களையும் சந்தித்து விட்டு வருவார்கள். எப்படி? சவுதாவில் இருந்து வயது முதிர்ந்த தள்ளாடிய சவுதா ரழியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்களில் இருந்து, மைமூனாவில் இருந்து, உம்மு ஹபீபாவில் இருந்து, ஜைனப் பின்த் ஜஹ்ஷில் இருந்து, ஜைனப் பின்த் குதைமாவில் இருந்து, சஃபியாவில் இருந்து, ஹப்சாவில் இருந்து, ஆயிஷா வரை உள்ள அத்தனை மனைவிமார்களையும், 16 வயது மனைவி இங்கே ஒரு பக்கம், அங்கே 50 வயதை தாண்டிய, 60 வயதை தாண்டிய சௌதா ஒரு பக்கம், இவர்கள் அனைவரையும் சம அன்போடு பாசத்தோடு புரிந்துணர்வோடு அசரில் இருந்து மகரி வரை உள்ள நேரங்களிலே எல்லா மனைவிமார்களிடத்திலும் சென்று சலாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்து அமர்ந்து பேசிவிட்டு பிறகு எந்த மனைவிக்குள்ள இரவோ அங்கே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இந்த ரொம்ப ஆண்களுக்கு மனைவி இடத்துல பேசுறதுக்கே நேரம் இல்லை. அப்ப நீங்க எல்லாம் கணவனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. மனைவி இடத்திலே அன்பாக, பண்பாக, பாசமாக பேசவில்லை என்றால் அப்புறம் இந்த அன்புன்னு ஒன்னு அல்லாஹ் படைச்சது எதுக்குங்க? ஆம், பிள்ளைகளுக்கும் அன்பு கொடுக்க வேண்டும், பெற்றோருக்கும் அன்பு கொடுக்க வேண்டும். பெற்றோருடைய அன்புக்கு பிறகு, மூலமாக கேளுங்கள், பெற்றோருடைய அன்புக்கு பிறகு, பெற்றோருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பு, பாசம், அந்த மரியாதைக்கு பிறகு ஒரு ஆண் அவன் கொடுக்க வேண்டிய அன்பு, பாசம், புரிந்துணர்வு தன்னுடைய மனைவிக்கு, பிறகு அந்த மனைவியிடம் இருந்து தான் பெற்ற பிள்ளைகளுக்கு. இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, பாச, புரிந்துணர்வோடு தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே குடும்பம் நடத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களோடு கொஞ்சி இருக்கிறார்கள், அன்பாக குழைந்து பேசி இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவதென்றால் ஆயிஷா என்று கூப்பிட மாட்டார்கள், செல்லமாக ஆயிஷ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே செல்லும் பொழுது தனது மனைவி ஆயிஷாவோடு பேசிக்கொண்டே செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் சொல்வார்கள், தங்களுடைய தோழர்களை எல்லாம் முன்னால் அனுப்பி வைத்து விட்டு, தங்களுடைய தோழர்களை முன்னால் அனுப்பி வைப்பார்கள், எப்போதும் அப்படி செய்ய மாட்டார்கள். எப்போதும் எப்படி செய்வார்கள், வித்தியாசமான தலைவர் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம், மக்களுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் தாங்கள் முன்னால் செல்ல வேண்டும், தங்களுக்கு பின்னால் தங்களை பாதுகாத்தவர்களாக, தங்களுடைய மதிப்பு மரியாதையை காட்டியவர்களாக மக்கள் பின்னால் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு பணிவிடை செய்தவர்களாக பின்னால் வருவார்கள். தங்களுடைய கூட்டத்திலிருந்து தனிமையாகவே மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரத்திலே மனைவிக்காக வேண்டி தனிமையாவார்கள். சஹாபாக்களை எல்லாம் முன்னால் அனுப்பி வைத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொல்வார்கள், நம்ம ரெண்டு பேரும் ஓடி ஓடலாமா, யாரு வேகமா ஓடலான்னு பார்க்கலாமான்னு சொல்லி. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய ஒரு முரசல் என்ன செய்கிறார்கள்? போர் எங்கெங்க நடந்துச்சு? மதீனா வாழ்க்கையிலே நபி அவர்கள் 53 வயதுகளை தாண்டி இருந்த நிலையிலே தனது மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைத்து அவர்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மனைவிக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்தார்கள், எவ்வளவு அன்பை கொடுத்தார்கள், தான் அந்த மனைவியோடு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்பதை எப்படி அந்த மனைவிக்கு உணர்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சம்பவம் தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அவங்களே சொல்றாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பெருசு. பெருநாள் பள்ளிவாசல டன் டன் சத்தம் வருது. அந்த ஹபஷிகள் எல்லாம் ஈட்டிகளை கொண்டு கத்திகளை கொண்டு போருக்குண்டான அந்த பயிற்சி விளையாட்டுகளை மஸ்ஜித் நபவியினுடைய அந்த முத்தத்திலே விளையாண்டு அவர்கள் அந்த பெருநாளை ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் போருக்குண்டான ஒரு தர்பியாவாகவும் அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்டவுடனே அவர்கள் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு வீட்டுக்கு உள்ளிருந்து அந்த பார்க்கக்கூடிய அந்த ஜன்னல் வழியாகவோ அல்லது வாசலுக்கோ வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த ஒரே கன்னிப்பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா இந்த விளையாட்டை நீ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த விளையாட்டை நீ கண்டு கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அந்த விளையாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் ஆம் என்று சொன்னேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதற்காக நான் ஆம் என்று சொன்னேன். கணவன் மனைவியினுடைய அன்பை ஈடுபாட்டை பார்க்க வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பில் இருந்து பாருங்கள், தேடுங்கள். நீங்க எந்த புத்தகமும் படிக்க வேண்டாம், ஹதீஸை எடுத்து படியுங்கள். அவ்வளவு இல்லற வாழ்க்கையின் ரகசியங்களை முத்து முத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? சரி வாங்க, பரதா போட்டுக் கொள்ளுங்கள். ஹிஜாப் அணிந்து கொண்டார்கள். தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தனது மனைவியை வைத்துக் கொள்கிறார், மறைத்துக் கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகம் சாலை ரசூலுல்லாஹ்வுடைய புஜத்திலே படிந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இந்த பக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகம் புஜத்தினுடைய ஒரு பக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு அந்த விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரமானது. ரசூலுல்லாஹிற்காக நிற்பதற்கு கற்றுத்தர வேண்டும். சூரத்துல் பக்கராவையும் ஆல் இம்ரானையும் நிசாவையும் ஒரு ரக்அத்திலே ஓதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த முதிய வயதிலே கால் வலிக்கிறது. இரண்டு காலிலே நின்றவர்கள் பிறகு ராகத்துக்காக ஒரு காலிலே நின்று கொண்டிருக்கு ஒரு காலுக்கு ஓய்வு தருகிறார்கள். பிறகு இன்னொரு காலை மாற்றிக்கொண்டு இன்னொரு காலிலே நின்று அந்த காலுக்கு ஓய்வு தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷ் போதுமா, பார்த்துட்டியான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா சொல்லுகின்றார்கள், எனக்கு அந்த விளையாட்டின் மீது விருப்பம் இல்லை, நபி என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன், இன்னும் பத்தாது, இன்னும் பார்க்க வேண்டும் என்று. அப்படியா, சரி பாருகிறார்கள். மீண்டும் காலை மாற்றினார்கள். அவர்கள் சடைந்து கொள்ளவே இல்லை. நானாக போதும் என்று திரும்புகின்ற வரை எனக்கு அந்த விளையாட்டை காட்டி ரசிக்க வைத்துக் கொண்டே இருந்தார்கள்.
என்ன ரசூல் சொல்லாலும் சில வேலை வெட்டி இல்லாம இருந்தாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு ரொம்ப பிஷி 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 பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல,
பணத்தை எண்ணி எண்ணி அன்பை இழந்த குடும்பங்கள், பணத்தால் பரஸ்பர உறவை இழந்தவர்கள். பணத்தால் சொல்கிறான் மனைவிக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு, அட மனிதனே மனைவியின் அன்பே உனக்கு கிடைக்கவில்லையே, இந்த பணத்தால் என்ன செய்ய போகிறாய்? கணவனுக்கு சொல்கிறாய் சம்பாதிங்க சம்பாதிங்க சம்பாதிங்கன்னு. ரொம்ப பெண்களால் தான் கணவனே கெட்டு போகிறார்கள். பணம் பணம் என்ற பேய் பிசாசு அந்த நம்பிக்கை பெண்களை ஆட்கொண்டு விட்டது. தங்கம் வெள்ளியின் ஆசை, பணத்தின் ஆசை, வீட்டின் ஆசை, வாகனத்தின் ஆசை பல பெண்களை அரக்கிகளாக மாற்றி வைத்திருக்கிறது. கணவன் எப்படியாவது எங்கேயாவது தொலைஞ்சாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, காசை கொட்டிட்டு வா, போ வெளிநாட்டுக்கு, ஓடு, இருக்காத, சம்பாரி. அதுவும் பொம்பளை புள்ளைய பெற்று தான் முடிஞ்சு போச்சு கதை, ஆம்பளையுடைய கதை. அடிச்சே துரத்தி விடுவார்கள் இன்றைய காலத்து பெண்கள். பொம்பளை புள்ளைய பெற்றுட்டு இப்படி உட்கார்ந்து போ எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு வா. ஏன் காப்பிர்களாக இருக்கிறார்கள்? என் சகோதரியே, உன்னுடைய கணவனுடைய அன்பு உனக்கு இல்லாமல் அந்த கணவனுடைய பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, அவன் கட்டித்தந்த மாடி வீட்டை வைத்து, அவன் வாங்கி தந்த அந்த வசதியான ஆடம்பரமான காரை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? என்ன உனக்கு பலன்?
வீட்டை கட்டிக்கிட்டாங்க முத்தம் கொடுக்க முடியும்? வீட்டில் உள்ள தூணை கட்டி பிடிச்சுக்கிட்டா முத்தம் கொடுக்க முடியும்? சொல்லுங்க பெரியவங்கள.
டிவியை பிடிச்சுக்கிட்டா முத்தம் கொடுக்க முடியும்? என்ன வாழ்க்கை இது? யோசித்து பாருங்க, எங்கே சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? காசு காசு, பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன் என்று சொல்கிறாய், அந்த பிள்ளைகளை கொஞ்சுவதற்கு உனக்கு நேரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல குத்துபா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹசனை பார்த்தார்கள், ஜும்மாவுடைய குத்துபாவை பாதியிலே நிறுத்தினார். இன்னைக்கு யாராவது இமாம் சாஹிப் நிறுத்தினா அன்னைக்கே வேலையை விட்டு துரத்தி விடுறோம். ஜும்மாவுடைய குத்துபாவை நிறுத்தினார்கள், இறங்கி வந்தார்கள், தவழ்ந்து கொண்டிருந்த ஹசனை தூக்கினார்கள், முத்தமிட்டார்கள், பிறகு வந்து குத்துபாவை தொடர்ந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஆசையில் சொல்லவில்லை. நபி அவர்களின் நபி அவர்களுடைய உள்ளத்திலே எனது நேசம் எந்த அளவு இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக நான் சொன்னேன் என்று. எதுக்குங்க பணம்? எதுக்கு வெளிநாடு? உங்களுடைய மனைவியோடு உங்கள் நீங்கள் இன்பத்தையும் அன்பையும் பரஸ்பர உணர்வையும் உணரவில்லை என்றால் இந்த காசால், பணத்தால், இந்த கோபுரத்தால், இந்த கட்டிடத்தால், இந்த வாகனத்தால் என்ன பலன்? என்ன வாழ்க்கை இது? மனைவியோடு அன்பாக, பாசமாக, நேசமாக பேசுவதற்கு உங்களுக்கு நேரத்தை உங்களது வியாபாரம், உங்களது தொழில், உங்களுடைய சூழல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நாசம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வியாபாரம் நமது முஸ்லிம்களுக்கு தேவையில்லை. குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய, குடும்பத்தை பிளக்கக்கூடிய, குடும்பத்தை பிரிக்கக்கூடிய, குடும்பத்தின் அன்புகளை அடியோடு தகர்க்கக்கூடிய வியாபாரமோ, தொழில் துறையோ, பொருளாதாரமோ முஸ்லிம்களுக்கு தேவையில்லை. முஸ்லிம்களுக்கு தேவை ஈமானிய அன்பு, முஸ்லிம்களுக்கு தேவை பாசம், புரிந்துணர்வு. அதை கொடுத்து அதுக்கு தான் விலை மதிக்க முடியாது. முடியுமா? காசு கொடுத்து எங்கேயும் அன்பை வாங்கலாமாங்க? காசை கொடுத்து அழகை வாங்கலாம், காசை கொடுத்து சுகத்தை வாங்கலாம், ஆனால் காசை கொடுத்து அன்பை வாங்க முடியாது. அன்பை அன்பை கொண்டுதான் வாங்க முடியும், பாசத்தை பாசத்தை கொண்டுதான் வாங்க முடியும், புரிந்துணர்வை புரிந்துணர்வை கொண்டுதான் வாங்க முடியும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை வெட்டி இல்லாதவங்களா? அவர்கள் செய்யாத ஜிஹாதா? 10 ஆண்டுகளிலே 19 பெரிய போர்களையும் 65 சிறிய போர்களையும் சந்தித்த ஒரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஆண்டுகளிலே மதீனாவின் வாழ்க்கையிலே 19 போர்களையும் 65 சிறிய போர்களையும் சந்தித்தவர்கள். அதற்கு பிறகு 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கியவர்கள். எத்தனை தூதுக்குழுக்களை சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட வேலைகளுக்கு இடையில் தனது மனைவிக்கு தேவை என்று சொன்னால், மனைவியின் விருப்பம் என்று சொன்னால், அந்த மனைவிக்கு அந்த விளையாட்டை காட்டுவதிலே அந்த மனைவிக்கு விருப்பம் இருக்கிறது என்று ஹலாலாக இருக்கும்போது, அதுக்குன்னு சினிமா கோட்டைக்கு மனைவி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடாதீங்க. பாத்தீங்களா, ரசூல்லாவே மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி இந்த சினிமாவுக்கு போகணும்னு சொன்னா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு யாரும் ஆதாரம் எடுத்துறாதீங்க. ஏன்னா ரொம்ப பேர் இப்படிதான் இடையிலிருந்து ஆதாரம் உருவுறாங்க. இங்க இருந்து எடையில இருந்து ஆதாரத்தை உருவாங்க.
படைப்பாளனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் எந்த படைப்புக்கும் கட்டுப்படக்கூடாது.
அதே போல எனது சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கணவன் ஹிஜாப் பருதா போடாதுன்னு சொல்றானா, கணவனே வேணாம் சொல்லிடுங்க, கணவனே வேணாம் என்று சொல்லிவிடுங்கள். அதே போல சகோதரர்களுக்கு சொல்கிறேன், மனைவிக்கு தாடி வைக்கிறது பிடிக்கலையா, எனக்கு மனைவியே வேணாம் சொல்லிடுங்க, நான் ஊரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஊர் யாருங்க, ஏதோ பக்கத்து விட்டு சேலத்துக்கு பொண்ணுன்னு நினைக்காதீங்க, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க. யாருங்க அது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு. அது அல்லாஹு அக்பர். தீனுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கணவனும் சரி மனைவியும் சரி. அப்ப உங்களுடைய மனைவியோடு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில அந்த அன்பு பரஸ்பர புரிந்துணர்வு இது ரொம்ப முக்கியம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவு ரசூலுல்லாஹோடு ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா மனஸ்தாபம் ஏற்பட்டால் அதுலும் எப்படி நடக்கணுங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவையா இல்லையா? எப்படி நன்மைக்கே நன்மையான விஷயங்களிலேயே வழிகாட்டுதல் இருக்குமே ஆனால் அப்ப நம்ம சொல்லுவோம் ரசூலுல்லாவாங்க அவங்க குடும்பத்தை பத்தி நம்ம என்னங்க சொல்றது, அது வேற குடும்பங்க வானத்திலிருந்து இறங்கின மலக்குமார்கள் மாதிரிங்க, நம்ம குடும்பத்தில் அப்படியாங்க 400 பிரச்சனை இருக்குங்க சொல்லுவோமா இல்லையா? அதற்கும் அல்ல வழிகாட்டி விட்டான், பிரச்சனை நிகழ்ந்தால் அந்த பிரச்சனையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது. இந்த மனைவியை பொறுத்த வரைக்குங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரு அழகிய அறிவுரை சொன்னாங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இங்க வருவோம். பொதுவாகவே பெண்கள் என்பவர்கள், இதை நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய சகோதரிகள், உங்களுடைய படிப்போ உங்களுடைய அழகோ அல்லது உங்களுடைய குடும்ப கௌரவமோ அந்தஸ்தோ அல்லது உங்களுடைய தகப்பனுடைய அந்தஸ்தோ கௌரவமோ பதவியோ எவ்வளவுதான் நீங்க உங்களுடைய கணவனை விட உயர்ந்து சிறந்து மேன்மையாக இருந்தாலும் கூட, உங்களுடைய கணவன் என்று வந்துவிட்டால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும். எப்படி வர வேண்டும், வேற யாருக்கு நீங்க இறங்க தேவையில்லை, உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் இறங்குங்கள். அது அல்லாஹ்வுக்காக. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. யாருக்காக? எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜவ்வஜுல் வதூதல் வலூத், நேசத்தை அன்பை கொடுக்கக்கூடிய பெண்ணை, குழந்தைகள் பெறுவதற்கு ஆர்வம் உள்ள பெண்ணை மணமுடியுங்கள் என்று. அப்ப மனைவி முதலாவதாக அன்பை கொடுக்க வேண்டும். யாருக்கு முதல் அன்பு கொடுக்கணும், கணவனும் கொடுக்க வேண்டும். ஆனால் பெண்கள் என்பவர்களே அன்பை பொழிவதற்கு உள்ளவர்கள், பெண்கள் என்பவர்களே பாசத்தை பொழிபவர்களுக்கு உள்ளவர்கள், பெண்கள் என்பவர்களே அக்கறை செலுத்தக்கூடியவர்கள், பெண்கள் என்பவர்களே குடும்பத்தில் ஈடுபாட்டை காட்டக்கூடியவர்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பிள்ளைகள் பெறக்கூடிய தாய்மார்களாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த தன்மை ஆங்கிலத்தில் இருக்குமே ஆனால் நீ ஒரு வருஷம் புள்ள பத்துக்க, நீ ஒரு வருஷம் புள்ள பத்துக்க நல்லா சொல்லிருக்கோம். ஏன் அல்லாஹ்வால முடியாதா? என்ன பெரியவங்களா, அல்லாஹ்வால எதுவும் முடியாது இருக்குதா? முடியாது. ஆனால் முடியாது, பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பை, பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாசத்தை, பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அக்கறையை, பெண் சகிக்கக்கூடிய அளவுக்கு சகிப்புத்தன்மையை ஆண்களால் கொடுக்க முடியாது. எனவேதான் தாய்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு கொடுத்தான். தாய்மையை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மட்டும் அப்படி தொடர்ந்து சிரமப்படுத்துவானா? அல்லாஹ் நீதமானவன். ஆனால் இந்த தன்மையை பொறுத்தவரை பெண்களுக்கு தான் அதிகம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணால் நீங்கள் பாசத்தை வெளிப்படுத்தலாம், உங்களது நடை உடை பாவனையால் நீங்கள் பாசத்தை வெளிப்படுத்தலாம். அதை ஒரு ஆணால செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்கற? ஒரு மனைவியினுடைய அந்த பார்வையிலேயே அவள் கோடிக்கணக்கான அன்பு மலைகளை பொழிந்து விடலாம். முடியுமா? முடியாதானே. ஒரு பார்வை போதும், ஹலாலான பார்வையாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு. எப்படி? ஆனா அந்த ஹலாலான பார்வை திருமணத்திற்கு பிறகு காணா போயிடுது. எப்படி போயிடுச்சு? ஹலாலான பார்வை காணா போயிடுச்சு. அப்ப அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசீகர தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப பெண்ணு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா போச்சு, குடும்பம் என்றைக்குமே உடையாது. பெண்ணு கொஞ்சம்
இறங்கி வந்து விட்டால் சரி குடும்பமே உடையாது. எதுல இறங்கி வரணும்? கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே, கணவனுக்கு தனது அன்பை கொடுப்பதிலே, பரஸ்பர புரிந்துணர்விலே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவிமார்கள் கொஞ்சம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசம் உங்களை யாரையும் பார்க்க மாட்டேன்னு போய் மேல உட்காந்துக்கிட்டாங்க. தொழுகைக்கு மட்டும் இறங்குவாங்க, யாரையும் சந்திக்கிறதுல மேல போய் பரணில போய் உட்காந்துக்கிட்டு இபாதத்து பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு மாசமா எந்த மனைவியும் பேச மாட்டேன்ட்டான். இந்த காலமா இருந்தா அப்பாடி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறப்பா, இந்த மனுஷன் தொந்தரவு இல்லாமல் சொல்லி அப்படி இருப்பாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குடும்பங்கள் நல்ல ஈடுபாடுகளும் இருக்க சொல்ற உதாரணத்துக்கு பல இடங்கள். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சத்தியம் செய்துவிட்டு சென்ற தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளையும் குறித்து வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முடிஞ்சிச்சு, ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு, மூணு நாள் முடிஞ்சிச்சு, நாலு நாள் முடிஞ்சிச்சு, அஞ்சு முடிஞ்சிச்சு, ஆறு முடிஞ்சது என்று அவர்கள் வேதனையோடு அந்த நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 நாள் முடிந்த உடனே திரும்ப கீழே இறங்கி வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை கோபித்துக் கொண்டு சென்றதிலிருந்து ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். 29 நாள் ஆயிருக்குது. மாசங்கிறது பொதுவா 30 நாள்னு சொல்லுவாங்களே, இங்க பாருங்க அன்பு அவர்களுடைய சரியத்து சட்டத்தையும் அங்கே கேட்க சொல்கிறது. இப்ப 29 நாள் தான் ஆயிருக்குது, மாசம் என்பது 30 நாள் என்று சொல்லப்படுமே, நீங்க 29 நாள்ல இறங்கி வந்துட்டீங்களே கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா, நான் எந்த மாதத்தில் சத்தியம் செய்து சென்றேனோ அந்த மாதம் 29 இருந்தது. எனவே அதுல 14 நாள், இதுல 15 நாள், 29 நாள்ல அந்த மாதம் முடிவடைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். எப்படியோ போறாங்க வர்றாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்களா? ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வருகை எதிர்பார்த்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்திருக்கு, நான் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் சொல்றேன், ரெண்டு சான்ஸ். ஒன்று, உங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வேணுமா, அல்லது வசதியான வாழ்க்கை வேண்டுமா? வசதியான வாழ்க்கை தேவை என்றால் நான் உங்களுக்கு தலாக் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் வசதியான யாரை வேண்டுமானாலும் எனக்கு பிறகு மனம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நமது தாய் அன்னை ஆயிஷா என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வேண்டும், நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்று முதலாவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை பெறுவதற்காக, பாசத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட புரிந்துணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்கள். இந்த பரஸ்பர அன்பும் புரிந்துணர்வும் இருக்குமே ஆனால், கவனமா கேளுங்க, கடைசியில் சொல்ல போகக்கூடிய விஷயம், பரஸ்பர அன்பும் புரிந்துணர்வும் இருக்குமே ஆனால் வேற எதையுமே நீங்க மணிக்கணக்கா அவங்களுக்கு பயன் செய்ய தேவையே கிடையாது. இந்த ரெண்டுமே, பரஸ்பர அன்பும் பரஸ்பர புரிந்துணர்வும், இந்த ரெண்டு போதும் ஒரு குடும்ப தம்பதிகளை, கணவன் மனைவியை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதற்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, ஆடம்பரமான எந்த பொருள்களும் தேவையில்லை. இந்த இரண்டு இருந்தால் போதுமானது. இந்த இரண்டை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இப்போது இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே. இது வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகள், அவற்றுக்குரிய காரணங்கள் என்ன? கணவன் மனைவிக்கு அன்பை கொடுக்கவில்லை, மனைவி கணவனுக்கு அன்பை கொடுக்கவில்லை. ஒருவருடைய செயலை ஒருவர் தவறாக புரிந்து கொள்கிறார், ஒருவருடைய செயலை ஒருவர் தவறாக புரிந்து கொள்கிறார். உதாரணத்துக்கு மனைவி சொல்லியிருப்பாங்க கணவன்ட்ட, இந்த மாதிரி வரும்போது இந்த சாமானை வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரல, என்ன செய்யணும் அந்த மனைவி? உங்களுக்கு வேற வேலையே இல்ல, குடும்பத்தையும் நீங்க கவனிக்க மாட்டீங்க. நாங்க ஒரு சாமான வாங்க சொன்னா வாங்க மாட்டீங்க, ஊர்ல யாராவது வாங்க சொன்னா வாங்கிட்டு போவீங்க, முடிஞ்சு போச்சு.
இது புரிந்துணர்வா? மறந்துட்டீங்களா? சரி, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. என்ன வார்த்தை இது? அவசரமா வந்துட்டீங்களா? பரவாயில்ல, நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. வரும்போது கையில எதுவும் பணம் எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களா, அதனால வாங்கலையா? பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க. இதுதானே புரிந்துணர்வு? இது என்ன எண்ணத்தை உண்டாக்கும்? அந்த கணவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கும். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு உள்ள தன்னை மதிக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு அவள் கேட்ட ஒரு பொருளை நான் வாங்கி தரவில்லையே, அதை விட்டுட்டு நீங்க என்னென்ன நான் சொல்லி நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க, நான் கேட்டு நீங்க எதை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லட்டுமே அந்த மனைவி, அவன் மனசுல முடிவு பண்ணிடுவான், இனி நான் மௌத்தாகிற வரைக்கும் நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன், வாயால சொல்ல மாட்டான், பயம் மனசுல சொல்லிப்பான். இப்படி சொல்ல நீ பாத்துப்போமே, நீ வாங்கிடுறியான்னு பாப்போமே, நான் வாங்கி கொடுத்துறேன்னு பாப்போமே, நடக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த வீம்பு பிடிவாதம் எங்கிருந்து ஏற்படுகிறது? வார்த்தை பிரயோகம் புரிந்துணர்வின்மை அங்கிருந்து ஏற்படுகிறது. அதே போல கணவன் மனைவி எடுக்கிற ஏதோ ஒன்னு செய்ய சொல்றாரு, அல்லது ஏதோ ஒன்னு சமைக்க சொல்றாரு, அல்லது ஏதோ ஒரு தேவையை செஞ்சு வைக்க சொல்றாரு, வந்து பார்த்தா இல்ல, ஏமா செஞ்சீங்களாமா? செய்யல. செய்யலையா? அப்படியா? பிஸியா இருந்தீங்களா? வேலையா இருந்தீங்களா? யாரும் விருதாடி வந்துட்டாங்களோ? சரி பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சு வைங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சனை, சால். அதை விட்டுட்டு ஏண்டி நீ என்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் சொல்லிட்டு போன, போய் போன் பண்ணவும் செஞ்ச, உனக்கு அறிவு இல்ல, மடசிரி அஸ்தஃபிருல்லாஹ் அலாதீம். என்ன ஆகும் அந்த பெண்ணுக்கு? எப்போது அங்கே கண்ணியம் பாழ்படுத்தப்படுகிறதோ அங்கே அன்பு எடுபட்டு விடுகிறது. கண்ணியம் கொடுங்கள் மனைவிக்கு, கண்ணியம். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் என்னங்க எழுதப்படாத ஒரு விதி என்னன்னு சொன்னா, கண்ணியம்னு எடுத்துக்கிட்டா மனைவி தான் கணவனுக்கு கொடுக்கணும். என்னங்க பெரியவங்களா, கண்ணியம்னு எடுத்துக்கொண்டா மனைவி தான் கணவனுக்கு கொடுக்கணும். கணவன் அவர் வந்து நாட்டாம எப்போதுமே அடிய வாடி பாடி உக்காரி நாடி, என்னங்க அது? வேலைக்கார பெண்களை கூட இப்படி நடத்தக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தில். எப்படிங்க வேலைக்கார பெண்களை கூட வாடி போடி செய்யிடு என்ற அவமரியாதையான ஒருமையின் வார்த்தையால் பேசக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், ஒரு கட்டின மனைவிய அன்பாக மரியாதையாக அழைப்பதில் என்ன தவறை இந்த சமுதாயம் பார்க்கிறது? யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க உடனே அந்த மனைவி பார்ப்பாங்க, ஆஹா இப்படி திட்டிவிட்டான்ல இந்த மனுஷன், அதோட முடிஞ்சு உள்ளம் உடைந்து விடுகிறது. அந்த உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா உடையுங்க. எப்படி உடையும் கல்வி? ஒரே நேரத்தில் உடைஞ்சிடாதுங்க. கல்வி ரொம்ப தாங்கக்கூடிய கல்வி. எப்படிங்க? இந்த கல்புக்கு மட்டும் ரொம்ப தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரே நாள்ல குடும்பம் இல்லாம போயிருக்கும். சரியா இல்லையா? ஒரே நாள்ல குடும்பம் இல்லாம போயிருக்கும். இந்த கல்புக்கு மட்டும் எப்படின்னு சொன்னா, மலை போன்ற கவலையும் கடல் போன்ற துக்கங்களையும் கூட சுமந்து கொள்வதற்குண்டான ஆற்றல் எதற்கு இருக்கிறது? இந்த கல்புக்கு இருக்கு. அதனால இந்த கல்பு இருக்குது, சகிச்சுக்கும், தாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிக்கிட்டே இருக்கும், தாங்கிக்கிட்டே இருக்கும், தாங்கிக்கிட்டே இருக்கும், தாங்கிக்கிட்டே இருக்கும், சகிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில இருக்கும் ஒரு நேரம் வரும், முடிஞ்சு. இனி அதற்கு மேல் அங்கே தாங்குவதற்குண்டான எல்லை இல்லை, இடம் இல்லை. அப்ப சொல்லுவாங்க, ஹசரத் பாய் அவர்களே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு பாத்து. ஹசரத் பாய் அவர்களே சார் நீங்க பாத்துக்கங்க, இனிமே உங்களுக்கு எனக்கும் ஒத்து வராது. அதான் நடக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையான சூழ்நிலை இஸ்லாத்திலும் சொல்லி தந்தார்கள். எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்துக் கொடுத்தார்கள். பிள்ளைகளோடு பழகுவதிலே கண்ணியம், பெற்றோர்களோடு பழகுவதிலே கண்ணியம், மனைவிகளை வழி நடத்துவதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம். அப்ப பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு இதை இயற்கையாக அதிகமாக கொடுத்திருக்கிறார். எனவே அதை அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு அவர்களாக மனமுவந்து முன்னால் அதை கொடுக்க வேண்டும். கணவன்மார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வேலை பளு, ஏனைய பளுக்கள், ஏனைய சுமைகள், குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்று பல பிரச்சனைகளுக்கு இடையிலே வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய உள்ளம் எப்போதுமே இறுகி இருக்கும், அதை இலக வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி? ஆண்களுடைய உள்ளம் எப்போதும் இறுகி இருக்கும். அதை இலக வைக்கக்கூடிய உள்ளமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்களுடைய உள்ளம் எப்போதும் ஏதாவது ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கும். அந்த சுமையை அவனுடைய உள்ளத்திலிருந்து இறக்கி அவனுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆண்கள் பல பிரச்சனைகளிலே உழண்டு கொண்டு ஏதாவது குழப்பத்தில் சஞ்சலத்திலே இருப்பார்கள். அவர்களுடைய சஞ்சலத்தை நீக்கி அவர்களுக்கு நீங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்துஸ் ஸாலிஹா. உலக இன்பங்களிலேயே, உலக செல்வங்களிலேயே, உலக வஸ்துக்களிலேயே, நான் உங்களுக்கு சொல்றேங்க, உலக இன்பங்கள்னு சொல்றேன், நீங்க எல்லாம் கற்பனை பண்ணுங்க. உலக வஸ்துக்கள்னு சொல்றேன், கற்பனை பண்ணுங்க. உலக செல்வங்கள்னு சொல்றேன், கற்பனை பண்ணுங்க. அவங்க அவங்க இல்லைய ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? என்ன கற்பனை பண்ணிட்டியா? நல்லா கற்பனை பண்ணிட்டியா? நல்லா கற்பனை பண்ணிக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் இன்பமாக, எதையெல்லாம் செல்வமாக, எதையெல்லாம் பெரும் பாக்கியமாக கருதுவீர்களோ அவற்றில் எல்லாம் சிறந்த செல்வம், சிறந்த பாக்கியம் சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். நம்முடைய நபி சொன்னார்கள், யாரும் சும்மா பொழுதுபோக்குக்கு தத்துவம் எழுதுறவங்க கிடையாது நம்முடைய நபி. சில பேர் வளமையா கொண்டிருப்பாங்க, பொழுதுபோக்குக்கு தத்துவம் எழுதிட்டு இருப்பாங்க. அவருக்கும் வாழ்க்கைக்கு அந்த தத்துவத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அவருக்கும் தத்துவத்துக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய நபி சொன்னார்கள், வருகை இறக்கப்படக்கூடிய அந்த தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாலிஹான மனைவி, உங்களது செல்வங்கள், உங்களது இன்பங்கள், உங்களது பாக்கியங்களிலேயே இந்த துன்யாவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்செல்வங்கள், அத்தனை அருட்செல்வங்களிலேயே சிறந்தவள் சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். அப்ப நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய சகோதரிகளை நாம் அப்படி உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு செல்லும் பொழுது குடும்ப தலைவியாக உருவெடுத்து தன்னுடைய கணவனுக்கு அவள் கொடுக்க வேண்டிய அந்த ஈமானிய அன்பை, ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு என்ன அன்பு? ஈமானிய அன்பை, இறையற்றத்தின் அன்பை, அல்லாஹ்வுடைய அன்போடு கலந்த அந்த பாசத்தை கொடுக்கக்கூடியவளாக, அதற்கு பிறகு குடும்பத்தை அல்லாஹ்வுடைய தக்வாவின் அடிப்படையிலே கட்டமைக்கக்கூடியவளாக, குடும்பத்தை அல்லாஹ் ஏவிய கட்டளையின்படி அரவணைத்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் உருவாகுவாள், ஒரு குடும்பத்தின் தலைவியாக அவள் உருவாகுவாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தனது குடும்ப, தனது கணவனின் குடும்பத்தை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளர். என்ன சொன்னார்கள்? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கணவனின் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பாளர், கண்காணிக்கக்கூடியவர். அவங்க சரியா இருந்தாதான் அங்க தக்குவா வரும். மனைவி சரியில்லை என்றால், தாய் கெட்டுவிட்டால் தொலைந்தது குடும்பம். ஒரு பிள்ளையின் தக்குவா தாயிடமிருந்து பெறப்படுகிறது. ஒரு பிள்ளையின் நல்லொழுக்கம், ஒரு பிள்ளையின் ஈமான் தாயிடமிருந்து பெறப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த 7 வயதிலே ஒரு ஈமானிய உறவை, ஈமானிய உணர்வை, ஈமானிய தக்வாவை யாரால் கொடுக்க முடிந்தது? அன்னை ஹாஜிர் அவர்களால் கொடுக்க முடிந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரால் வளர்க்கப்பட்டவர்கள்? தந்தையிடமா வளர்ந்தார்கள்? தந்தை சிறு குழந்தையாக இருக்கும் போது கொண்டு வந்து விட்டு விட்டு சென்று விட்டார்கள். யாரிடத்திலே வளர்ந்தார்கள்? யாரிடத்திலே? தனது தாய் ஹாஜரிடத்திலே வளர்ந்தார்கள். 7 வயதிலே தனது தந்தை அங்கே ஆஜராகி, நான் உன்னை கொல்லப் போகிறேன் அல்லாவுக்காக என்று சொல்லும் பொழுது, தந்தையே செய்யுங்கள், நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தியாக உணர்வை, தக்குவாவை, ஈமானை கொடுக்க முடிந்தது என்றால் அது ஒரு தாயால் தான் கொடுக்க முடியும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது ஏதோ சில மணி நேரம் கேட்டோம், கொஞ்சம் ரசிச்சோம் போனோம் என்பது அல்ல. இதற்கு தேவை நம்முடைய மார்க்கத்தின் பிடிப்பு, தக்குவா. இதற்கு தேவை அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவது. இதற்கு தேவை என்னுடைய குடும்பம் ஒரு முஸ்லிமான மூமினான தக்குவா உள்ள மறுமையின் குடும்பமாக உருவாக வேண்டும் என்ற நம்முடைய நோக்கம், நம்முடைய சித்தம், நம்முடைய ஏற்பாடு. அதற்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் உள்ள சுமைகளை எடுத்து, நம்முடைய உள்ளத்தில் உள்ள மனக்கசப்புகளை களைந்து, மன்னிப்போம், மறப்போம், பெருந்தன்மையாக இருப்போம் என்று ஈகோ பிரச்சனைகளை விட்டு, உலக காரியங்களுக்காக, உலக விஷயங்களுக்காக இன்னும் இன்ன பல தேவைகளின் அடிப்படையிலே ஏற்பட்ட அந்த மோசமான கால் புணர்ச்சிகளை எல்லாம் களைந்து விட்டு, நான் மன்னிக்கிறேன், நீயும் மன்னித்து விடு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என்னை நேசிப்பாயாக, நமது குடும்பம், நான், என் மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை நாம் உருவாக்குவோம் என்று உருவாகும் போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லறம் அங்கே ஒரு இனிமையான இறை நம்பிக்கையின், இறை விசுவாசத்தின் ஒரு இல்லறமாக மாறுகிறது. அந்த குடும்பம் தான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணக்கூடிய குடும்பமாக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தின் மீதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாஇகத்துஹு. அல்லாஹ்வும் அந்த குடும்பத்தின் மீது ஸலவாத் சொல்கிறான், மலக்குகளும் அந்த குடும்பத்திற்காக துவா செய்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பமாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள்வானாக. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக, சிறந்த உறவுகளாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உறவுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை, கால் புணர்ச்சிகளை, இன்னும் பிற மனக்கசப்புகளை நீக்கி நமது குடும்பத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தக்குவாவையும் அன்பையும் ஈமானிய உணர்வுகளையும் இறையச்சத்தின் வெளிப்பாடுகளையும் சந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.